Alleluia, 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 alleluia. Yesuvai potrungal. Alleluia, 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 alleluia. Yesuvai potrungal. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டமில்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை பகிர்வு நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கொரோனாவினுடைய தாக்கம் முடிந்துவிட்டதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு வேளையிலே மீண்டுமாய் ஒரு துன்பகரமான செய்திகளை நாம் மீண்டும் கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம், வேதனை அடைகிறோம். அநேக வெளி தேசத்திலே மக்கள் மீண்டுமாய் ஒரு பயத்திற்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இந்த வியாதியினுடைய உக்கிரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபத்தை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை இன்னும் உயர எடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதே, திகையாதே, அஞ்சாதே சிறுமந்தையே, நீ பயப்படாத, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர், நம்பிக்கைக்குரியவர். அவருடைய வாக்குறுதிகள் 7 மடங்கு அது புடமிடப்பட்டது, புதுப்பிக்கப்பட்ட ஒரு காரியம். அதனால் அது ஒரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி தவறி போகாது. இருந்தாலும் இந்த உலகம், ஆண்டவர் சொல்வார் இல்லைங்களா, சீடர்களை பார்த்து சொல்ல, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க ஆனால் எல்லோரும் நல்லா இல்லை அப்படின்வார். அதே போல தான் இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்கிறாங்க, அதே சமயம் தீமையும் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு போராடுகிறார் நம்மை காப்பாற்றுவதற்கு, இந்த பூமியை இன்னும் வளமுறை செய்வதற்கு. ஆனாலும் தீமை என்ன செய்கிறது? நம்மை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த வியாதி நமக்கு காட்டுகிற அடையாளம் என்னென்னா, ஒருபுறம் கடவுளுடைய அந்த மீட்பு திட்டம், கடவுளுடைய அந்த சுகமளிக்கிற செயல் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த தீமையினுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாக செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த வியாதி நமக்கு உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன். உடனே நம்ம கேட்கக்கூடாது, அப்போ கடவுளுக்கு வல்லமை இல்லையா? இதெல்லாம் எளியவர்கள், அதாவது அறிவு நிலையிலே ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க சொல்லுகிற கேட்கிற கேள்விகள். ஏன் கடவுள் எங்கே போயிட்டாரு, கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுள் வந்து ஏன் இந்த இதெல்லாம் மாற்ற மாட்டேங்கிறாரு, நீ உன் தெய்வம் வந்து வல்லமை உள்ள தெய்வமாக இருந்தால் இதெல்லாம் மாற்ற வேண்டியது தானே அப்படின்லாம் கேட்குற சில எளியவர்களை நம்ம பார்க்குறோம். எளியவர்கள்னு சொன்னால் அவங்க ஆன்மீகத்தில் அவங்களுடைய அறிவு நிலையில் கடவுளை பற்றிய புரிதலில் அவங்க எல்லாம் எளியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா நாம் கேள்வி கேட்கணும், கடவுளை நம்ம கேள்விக்கு உட்படுத்துவதற்கு அல்ல, அது நம்மளுடைய நோக்கமும் அல்ல. கடவுள் இன்றைக்கி நம்ம இந்த அடையாளங்கள் வழியாக எதை கேள்வி கேட்க சொல்கிறாருன்னா, நம்மளை கேள்வி கேட்க சொல்கிறார். நீ நாம் ஏன் நம்மளால் இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து இவ்வளவு பேசுகிறோமே, இதெல்லாம் தீரணும், நம்ம பாவத்தை விட்டுட்டோம்னா எல்லாம் நல்லாயிடும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முழுமையாக இந்த உலகம் பாவத்தை விட்டுட்டு வெளியில் வர முடியலையே. இந்த பாவம் பார்த்திங்கனாக்கா இன்னும் பெருகி கொண்டு இருக்கிறது, பாவத்தினுடைய தன்மைகள் பெருகி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி அதை தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்தில் துன்பகரமான ஒரு சூழலை கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறதில்லை, ஆண்டவருடைய நம்பிக்கை வாழ்க்கையிலிருந்து அவர்கள் ஒரு நாளும் விலகி போவதில்லை. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் அதனால தான் முதல் வாசகத்தில் நமக்கு அருமையான ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். பாருங்கள், இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார். அதாவது ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தார்னா இயேசு எனக்கு தகப்பன், மற்றபடி ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கலைன்னா இந்த தெய்வம் எனக்கு கிடையாது. ஒரு சில பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை உதறி விடுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு சில பேர்கிட்ட அப்படி கேட்குற போது, ஏன் உங்கள் தந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, ஏன் உங்கள் தாயை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன செய்துட்டாங்க எனக்கு என்று சொல்லி உலக பிரகாரமான ஒரு தேடலை அவங்களுடைய இதயத்திலிருந்து எடுத்து வெளியில் வைப்பாங்க. இவ்வளவு எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தாங்க, இவ்வளோ தங்கச்சிக்கு கொடுத்தாங்க, எனக்கு என்ன கொடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய அந்த உணர்வு பூரா பொருள் நிலையில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய உணர்வும் கடவுளோடு நம்மளுடைய உறவை ஒப்பிட்டு பார்க்கிற போது பொருள் சார்ந்த தேடல் இருக்கிறவங்க இப்படி தான் பேச முடியும். அது குறைய நம்ம சொல்லலை, அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம். அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஸ்டாண்டர்டை உயர்த்தணும். நம்மளுடைய மனப்பாங்குன்னு சொல்லுவோம், ஆட்டிடியூடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் வரலை அப்படின்னா, நம்ம உள்ளார்ந்த அந்த மனப்பாங்கு புதுப்பிக்கப்படலை, கடவுளை பற்றிய புரிதலில் அந்த மனப்பாங்கு நிறைவடையலை, ஒரு சரியானதை புரிந்து கொள்ளலை அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கும். இவர்கள் என்ன செய்வாங்க, அடுத்தது மனுஷங்களை பார்ப்பாங்க, அவர் எப்படி ஜெயிக்கிறாரு, அவர் எல்லா தில்லுமுள்ளும் பண்ணி ஜெயிக்கிறார், அப்போது எனக்கு அதுதானே வேணும், அவரை மாதிரி எனக்கு காசு வேணும், அவரை மாதிரி எனக்கு கார் வேணும், அவரை மாதிரி எனக்கு வாழ்க்கை வேணும். அப்போ என்ன செய்கிற, ஐ ஃபாலோ ஹிம், அவ்வளோதான். அப்போ அவர் தீமை செய்கிறாரு, அப்போ பின்னாடி போகிறவங்க என்ன செய்வாங்க, தீமை செய்வாங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மளை நிலை குலைந்து போயிடாதீங்க, இந்த மாதிரியெல்லாம் நீ பார்ப்பீங்க, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என்ன செய்கிறாதீங்க, நிலை குலைந்து போயிடாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்குள்ளே கட்டி எழுப்புங்க. அப்போது என்ன இருக்குது அந்த இடத்துல, இல்லாத நிலை இருக்கும், நிறைய இருக்கும். கடவுள் வந்து ஒரு நாளும் நமக்கு வாக்களிக்கும் போது சொல்லவே இல்லை, உன்னை வந்து நான் ரோசாப்பு படுக்கையில் வச்சு உன்னை நான் பாதுகாத்து உனக்கு வாயில் எல்லா உணவுகளையெல்லாம் வாயில் ஊட்டி விட்டு உன்னை நான் அப்படியே பேணி காப்பேன், இல்லை உன்னை நான் பேணி காப்பேன் அப்படின்னா எப்படி, உன்னை சுற்றிலும் தீமைகள் இருக்கிற போது நீ என்னை சார்ந்திருந்தீன்னா உன்னை நான் பேணி காப்பேன், பாதுகாப்பேன். எங்கே பாதுகாப்பு வேணும், ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே அப்பா அம்மாவுடைய கஸ்டடியில் இருக்குதுன்னாக்க அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு தேவையா, இல்லை. அந்த குழந்தை தனியாக வெளியில் போகுது அப்படிங்கிற போது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும். அப்போ தான் அப்பா அம்மா அட்டன்டிவாக என்ன செய்வாங்க, அந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம். நிறைய நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரிலாம். ஒரு சகோதரி இந்த கொரோனாவினுடைய நாட்களில் சாட்சியம் பகிர்ந்தாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க தொழில் செய்து கொண்டிருந்த, அவங்க வேலை செய்து கொண்டிருந்த ஊர் வெளியூர், தாய் தந்தையர்கள் இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, அவங்க வெளி ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. திடீரென்று எல்லாம் மூடியாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு, வெளியில் வர முடியல. அந்த ஒரு மகள் மட்டும் அந்த ஃப்ளாட்டில் தனியாக மாட்டிக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை வெளியில் போய், ஏன்னா ஒரு மகள் ஒரு பெண் பிள்ளை தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது பலருக்கு அது பெரிய ஒரு உறுத்தலாக இருக்கும். தனிமையில் இருப்பது என்பது இப்படி கஷ்டமான காரியம், ஒரு பயம் இருக்கும், யாரும் வரலைனாலும் ஒரு பயம் இருக்கும், எதுவும் ஆகிடக்கூடாது. நீங்கள் இருக்கிற பெற்றோர்கள் அப்போ அவங்க இந்த திருப்பலியை தான் அவங்க ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வைக்கக்கூடிய திருப்பலியை. அந்த மகள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் டெய்லி இந்த பூசை பார்ப்பேன், தனியாக தான் இருந்தேன் என்னுடைய ஃப்ளாட்டில், நான் தனியாக இருந்தேன், வெளியில் போகவே முடியல, நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு வாரத்தில் ஒரு முறை போய் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நான் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். வெளியில் எங்கேயுமே எட்டி கூட பார்க்கல நான். ஆனால் ஒரு நாள் கூட நான் தனியாக இருக்கிறேங்கிற உணர்வு எனக்குள்ளே வரலை. ஒரு பய உணர்வு இல்லை. மற்ற நாட்களில் வந்த அந்த உணர்வு கூட இப்போது வரல அப்படின்னு ஒரு சாட்சியம் பகிர்ந்தாங்க. அப்போ அது உண்மை. அது அவங்க பகிர்ந்த சாட்சியம் உண்மை. திடீரென்று ஒரு ஃபோன் வந்தது. அது நண்பர் வந்து திடீர்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, நாங்கள் இருப்பதை கண்டுபிடித்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வைக்க போகிறாங்க, உங்களை ரிலீஸ் பண்ணலாம், நீங்கள் வெளியில் வரலான்னு சொன்னாங்க. உடனே நான் அப்ளை பண்ணேன், எனக்கு கிடச்சிச்சு. எது எப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியாமல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போது எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. பாருங்கள், இது நமக்கு கேட்கும் போது ஏதோ ஒரு கதை போல் தெரியலாம், ஆனால் அந்த சம்பவத்தை கடந்து வருகிற நபருக்கு அது உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு பாதை. அதுதான் சாட்சியமாக அவங்க முன் வைக்கிறாங்க. இன்றைக்கி நாமளும் அப்படிப்பட்ட சாட்சியாய் மாறணும். அப்போது கடவுளை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மனிதர் நினைப்பது போன்ற அடையாளங்கள் அல்ல, மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அது யார் யாருக்கு எப்படி பிடிக்கணும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. இது தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கிட்டு கடவுளுடைய காரியங்களெல்லாம் குறை சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்வாங்க, ஆனால் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அவங்க வாழ்வாங்க, அவங்களும் வேலையெல்லாம் செய்வாங்க, அவங்களும் வந்து வெற்றி பெறுவதை போல தெரியும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலையும் போராடி 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 வெற்றி பெற வேண்டியிருக்கும். அது அவர்களுடைய பலத்தால் ஓடுறதுனால தான். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இயேசு ஆண்டவர் தான் இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார். பார்த்தீங்களா? அப்போ உலகை வெல்லணுன்னா நமக்கு அடிப்படை ஒரு செய்தி என்ன? இயேசு இறைமகன், ஆண்டவருடைய மகன், அவரை நம்புகிறோம். பாருங்கள், அதனால தான் இன்றைக்கி மூணு அடையாளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூயாவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. தூயாவி, நீர், இரத்தம் சான்று பகர்கிறது. இசையா 55 ஒன்று நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். தாகமாயிருப்பவர்களே, இசையா 55:1 வாசிக்கிறேன், தாகமாயிருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள், கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். இதை வாசிக்கிறவன் என்ன செய்வாங்க? சாதாரணமாக ஒரு தெரியாத ஒரு வாசித்தாருன்னா என்ன செய்வார், ஏடா உங்கள் பைபிளில் எப்படி எழுதியிருக்குது, எங்கடா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது அப்படி அர்த்தம் புரிந்து கொள்வதற்கான விஷயம் அல்ல. இது ஆண்டவருடைய கிருபைகள் நிறைந்திருக்கிற காரியம். ஆண்டவருடைய கிருபைகளுக்கு காசு கிடையாது. நம்ம உடனே உணவு நீர் அப்படின்னோனே வைத்த பண்ணிட்டு பார்க்கக்கூடாது. இது வயிற்றை கடந்த ஒரு அபிஷேகம். பாருங்கள், 2 இறைவசனம் சொல்லுது, உணவாக இல்லாத ஒன்றிற்காக, பாருங்களேன், உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள், நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள், எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொளுத்ததை உண்டு மகிழுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். பாருங்களேன், நான் கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுங்க, உங்களுக்கு வாழ்வு கிடைக்கணும்னு கடவுள் சொல்லலை. என்னக்கிட்ட வா, உனக்கு எல்லாம் தருவேன், செவி கொடு, என்னிடம் வா, கேளு, அப்பொழுது நீ வாழ்வடைவாய், நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நம்ம நினைக்கக்கூடாது, தாவீதுக்கு கடவுள் பெரிய விஷயம் செய்தார், ஆபிரகாமுக்கு செய்தார், ஈசாக்குக்கு செய்தார், இவங்கெல்லாம் பைபிளில் நம்ம பார்க்குற பெரிய கேரக்டரு, நமக்கு என்ன கடவுள் செய்ய போகிறாருன்னு நீங்கள் ஒருவேளை கலங்கி தவிக்கலாம். கடவுள் என்னையெல்லாம் நினச்சி பார்ப்பாரா, நான் ஒரு பாவியிலும் பாவி பெரும்பாவி அப்படின்லாம் நீங்கள் என்ன செய்து பல வேலைகளில் நம்மளையே நம்ம என்ன செய்கிறோம், புறம்பே தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு வாழ அழைக்கிறார். இந்த புதிய வாழ்க்கையினுடைய நிறைவு எங்கே? இதுதான் இசை 55 நான் வாசிக்கிறேன். 1, 2, 3 வாசகங்கள் பாருங்கள், இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுதான் நம்ம உணவு உணவுன்னொன்னே உணவையும் நீரையும் உண்டு குடிக்கிற காரியத்தில் மட்டும் போயிடக்கூடாது. அதை கடந்த ஒன்று உண்டு, உணவுக்காக இல்லை, ஒரு உணவாக இல்லாத ஒன்றிற்காக. நம்ம நினைக்கிறோம் இதுதான் சாப்பாடு, இதுதான் நமக்கு மகிழ்ச்சிக்கான அடையாளம், இது கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அது உணவு அல்லப்பா அப்படிங்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் அது உடலுக்கான உணவு. அப்போ பாருங்கள், நம்மளுடைய கண்கள் எல்லாம் உலகத்தரமாகவே அமைந்து விடுகிற. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், இதெல்லாம் கொடுப்பேன் நான் உனக்கு. கடைசியாக 4 இறைவசனம் ஒரு அருமையான அடையாளம் தென்படுகிறது. நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்துவேன், தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். நம்மளெல்லாம் ஆண்டவர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்ந்த சாட்சியாக ஆண்டவர் எழுப்புறார். அப்போ ஆண்டவர் நம்மளை அதுக்கு தான் கூப்பிடுறார். நம்மளை என்ன செய்யக்கூடாது, கீழே கிடக்கிறதை பொறுக்கிக்கிட்டே எப்படியே அலையிறது மாதிரியே சில விலங்குகள் அப்படியாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. சில விலங்குகளால் நிமிந்து உலகத்தை பார்க்க முடியாது. பன்றிகளை பாருங்கள், அதுங்களால் கீழே கிடக்கிறது தான் பொறுக்க முடியும். நம்மளை கடவுள் அப்படி படைக்கலை. நான் அப்படியாக மாறுகிறேன், நீங்கள் அப்படியாக மாறிக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் கடவுள் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் கடவுள் நம்மளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நீ அப்படி வாழ பழக்கி கொண்டவன் அல்ல, ஆண்டவர் உன்னை அதுக்காக படைக்கலை, உன்னை எழுந்து ஒளிவீசு. ஆண்டவர் நம்மளை உயர்ந்து ஒரு அடைக்கலமாக இருப்பதற்காக நம்மளை படைச்சிருக்கிறார் பாருங்கள். அதனால தான் இந்த தண்ணீர், இரத்தம், தூயாவி, இந்த மூன்றும் ஒரே விஷயத்தை சொல்லுதுன்னு பைபிள் சொல்லுது பாருங்கள். இன்றைக்கி தூயாவியார், தூயாவியாரை உண்மை இந்த எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கிறது. தூயாவி, நீரும், இரத்தமும், அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இரத்த பைபிளில் நம்ம பார்க்குறோம், இரத்தம் தூய்மையாக்கப்படுதல், இரத்தம் சாட்சியாக நம்மளை வைக்குது, நீர் நம்மளை தூய்மையாக்குது. அதே நீர் உங்கள் திருமுழுக்கின் போது உங்கள் தலையில் ஊற்றப்பட்டது எதற்காக, உங்களை சாட்சியாக எழுப்புவதற்காக. இது இரண்டுக்கு மத்தியில் நம் உள்ளத்தில் செயல்படுற தூயாவி எதுக்கு, நமக்குள்ளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு உடல் சுகமாக நம்மளுக்கு ஒரு கவலையும் இல்லாமல் நம்மளை உட்கார வச்சுட்டு நம்மளை அப்படியே ஆண்டவட்டை தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கா தூயாவி செயல்பட போகிறாரா? இல்லை, தூயாவி இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை எடுத்து ஓடுவதற்கு, அதனால் வரக்கூடிய சங்கடங்களை நீ சமாளிக்கிறதுக்கு தூயாவி உதவி செய்வார். நன்மை செய்கிற போது உங்களுக்கு கஷ்டம் வரும், அப்போ உங்கள் மனசு பெருமூச்சு விடும், அப்போ ஆவியானவர் பதில் சொல்லுவார். அடுத்த வீட்டுக்கு திருட போனேன், திருட என்னைய மூஞ்சி பார்த்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் என் மூஞ்சை பார்த்துட்டான், நான் தான் பக்கத்து வீட்டுக்காரன் தான் திருட வந்தேன்னு நான் என்ன செய்வேன் ஆவியானவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமூச்சு விட்டு ஆவியானவர் வருவாரா? நீ எத்தனை மூச்சு விட்டாலும் ஆவியானவர் வரமாட்டார். தேவ பிள்ளைகளே, ஒருத்தன் திருடனாக இருக்கிறதுனால வரக்கூடிய துன்பத்திற்கு தூயாவி துணை செய்ய மாட்டார். நீ கொலை செய்ய போகிற அதனால் ஒரு துன்பம் வருது, ஆவியானவர் உதவி செய்வார். இல்லை, நன்மைகள் செய்ய முயற்சிக்கிற போது சாட்சி, கடவுளுக்கு சாட்சி, நம்ம செய்கிற ஒரு காரியம் அது தெய்வத்திற்கு மகிமை கொடுப்பதாக இருக்கணும். இருந்ததுன்னா ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மளை என்ன செய்வார், பலப்படுத்துவார், சாட்சிப்படுத்துவார். நிறைய குடும்பங்களில் நிறைய சங்கடங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய சங்கடங்கள் வந்த உடனே அவங்க வீட்டில் நிறைய சங்கடங்கள், அப்படி சங்கடங்கள் விதவிதமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனால் சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வித்தியாசமாக இருக்கும் பிரச்சனை. அதனால் ஒரு ஒரே சொல்யூஷனை எல்லா வீட்டுக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரே சொல்யூஷன் எல்லா வீட்டுக்கும் கொடுக்க முடியும். அது என்ன, இயேசு ஆண்டவரை நம்பு, அவ்வளோதான். ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறோம், நம்ம சாட்சியப்படுத்துறதுக்காக ஆண்டவர் பாருங்கள் மூன்று அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு. தண்ணீர், இரத்தம், தூயாவி. இந்த இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 2:11, தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு அவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படலை. அப்போ எல்லாமே உயிர் முதல் ஒன்றாயிருக்கிற தெய்வத்திடமிருந்து வருகிறது. எபிரேயர் 9:22 சொல்லுது, உண்மையில் திருச்சட்டத்தின் படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகிறது. யாக்கோபு 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். பாருங்கள், தூய்மையாக்கிற அழைப்பு விடுகிறது. 1 பேதுரு 1:2 அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூயாவியால் இறை மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ பார்க்குறோம் இந்த தூய்மைப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம். தண்ணீரை பற்றி நம்ம பார்க்குற போது, தண்ணீர் பாருங்கள் நம்மளை சாட்சிய வாழ்வுக்குள்ளே அழைச்சிட்டு போகிற ஒரு நிகழ்வு தான். மத்தேயு 3:6 அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். இந்த திருமுழுக்கினுடைய அடையாளம் என்ன, இது நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது. நம்ம ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இதை விட வேறு ஒரு அபிஷேகமான ஒரு அடையாள முத்திரை தேவையில்லை. இப்போ நாங்கள் வந்து எந்த அதிகாரத்தில் பேசுகிறோம், குருத்துவ அபிஷேகம், குருத்துவ அதிகாரம், அதில் தான் நாங்கள் இறைவார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார், இந்த குருத்துவ அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை சாட்சியாக எடுத்து சொல்வதற்கு உனக்கு வேறு எந்த அதிகாரமும் தேவையில்லை. திருமுழுக்கு என்கிற ஒரே அதிகாரம் போதும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் குட்டி பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை எத்தனையோ சம்பாஷணை நடக்கும். ஒரு சில வீடுகளுக்குள்ளே போகும்போது அந்த வீடுகளுக்குள்ளே அனாவசியமான பேச்சுக்களெல்லாம் நாங்கள் கேட்போம். அதை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிக்குரிய பேச்சு, டிவியை பற்றி பேசுவாங்க, சினிமாவை பற்றி பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சில் ஒரு ஆவிக்குரிய ஒரு அடையாளம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்ப்போம். பிள்ளைங்களுடைய பேச்சில் படிப்பை பற்றி பேசுவாங்க, உலகத்தினுடைய காரியத்தை பற்றி பேசுவாங்க. இப்படி தான் பேச்சு பூராவே போயிட்டுருக்கோம். நாங்கள் கேட்குறோம், உங்கள் பிள்ளைகள் இப்போது உங்கள் பிள்ளைகளை எழுப்பி ஒரு ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுடைய வாயில் ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு, ஒரு வார்த்தை வருமா? வரும். எப்போ வரும்? தாய் தந்தையர்கள் வீட்டில் நீங்கள் ஆவிக்குரிய அடையாளமாக பேசியிருந்தீங்கன்னா வரும். இல்லைன்னா வராது. மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து கேஷுவலாக பேசும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்தார், எப்படி செய்தார்னு நீங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. அது முதல்ல கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் ஆவியானவரால் தொடப்படுவார்கள். உங்களுடைய சாட்சியத்தின் போது ஆவியானவர் என்ன செய்வார்? அவருடைய உள்ளங்களை நிரப்புவார். அப்போ அந்த பிள்ளைகள், நிரப்பப்படுகிற பிள்ளைகள் அந்த சாட்சியத்தை உள்வாங்கி தானும் சாட்சியாக மாறணுன்ற அழைப்பை பெறுவாங்க. இன்றைக்கி அதுதான் இல்லாமல் இருக்கிறது நிறைய குடும்பத்தில். அதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், செயல்படுத்துங்கன்னு சொல்கிறோம். பிள்ளைகள் ஒரு ஓட்டம் ஓடிட்டு திரும்பி பார்க்குற போது அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமையை பார்க்குறாங்க. நல்லா படித்தாங்க, நிறையவே படித்தாங்க, கை நிறைய சம்பாதிச்சாங்க. ஆனால் ஓட்டம் ஓடிட்டு திரும்பி பார்க்கும்போது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒன்றுமே செய்யலைப்பா, அந்த நிறைவு இல்லை. அந்த நிறைவு இல்லாத போது அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, வேறு விதமான உலக காரியத்தில் குதூகலிக்கிறாங்க. அதெல்லாம் தங்களுடைய வெறுமையை நிறைவு செய்யும், வெறுமையை வந்து அதிகப்படுத்தும். அப்போ வெறுமை வெறுமை வெறுமைன்னு ஓடி கடைசியில் அவர்கள் வெறும் பாத்திரமாக நிற்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. தேவ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த திருவருகையினுடைய அந்த ஆண்டவருடைய பிறப்பு காலத்தில் அபிஷேகமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. திருத்தூதர்ப்பணி 26:16 எழுந்து நிமிர்ந்து நில். நீ எப்படி நின்னா எனக்கு என்ன, கடவுள் பேசாமல் சொல்ல வேண்டியதானே. அவர் எம்மன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். எழுந்து நிமிர்ந்து நில், என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். பாருங்கள், சவுல் எப்படி ஓடிக்கிட்டு இருந்தார். அவர் தன் நிலையில் அவர் நிறைவாக ஓடிக்கிட்டு இருந்தார், ஆனால் தப்பாக ஓடிக்கிட்டு இருந்தார். அவர் சட்டத்தை கையில் பிடிச்சிட்டு ஓடினார். அவருக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் சரின்னு நினச்சார், ஆனால் அது நிறைவடையாத ஒரு சட்டம் அப்படிங்கிறத தமஸ்கு நோக்கி ஓடும்போது அவர் புரிந்து கொண்டார். இயேசு அவரை ஆட்கொள்கிற போது நடந்த அந்த சம்பவம், அந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ என்ன செய், எழுந்து நிமிர்ந்து நில், என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்க போவது பற்றியும் சான்று பகர வேண்டும். இன்னைக்கு இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம தலையில் வைக்கிறார் பாருங்க. இசையா 40:31 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். இதை தான் தூயாவி செயல்படுவார். இந்த இடத்துல தான் யார் ஆண்டவருடைய நீரால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகள் சாட்சியாக இருக்கணும்னு இதோ தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு வைக்கிறீங்களோ, எந்த பிள்ளைகள் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இரத்தத்தினுடைய சாட்சியாய் நான் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அவர்களுக்கு தூயாவி ஒரே நோக்கத்தோட செயல்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரே நோக்கமுடைய தூயாவி உதவி செய்ய ஓடி வருவார். அப்படி உதவி செய்கிற போது என்ன நடக்கும்னா, இந்த இறைவசனம் இசையா 40:31, நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவன் புதிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படியாக அவர்கள் நிறைவடைவதை ஆண்டவர் உறுதி செய்து கொண்டே இருப்பார். என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவர் பிறந்துட்டார், கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்தது தவக்காலம் வரும். தவக்காலத்தில் நம்ம பாவ சங்கீதனம்லாம் செய்யணும், அதுக்காக நாலு பாவத்தை கட்டிப்போம், அப்புறம் ஈஸ்டர் வந்து இயேசு உயிர்த்தெழுந்துருவார், அப்போ ஒரு வெடியெல்லாம் போட்டு ஒரு டெக்கரேஷன்லாம் காட்டுவாங்க, அது ஒரு விழா இருக்குது. அது முடித்தோடனையும் நம்ம நார்மல் வாழ்க்கை பாருங்கள், வழிபாடுகள் கூட இப்படியாய் மாறி போயிடாதபடி கடவுள் நம்மை ஒரு சிறப்பு சிந்தனைக்கும் சிறப்பான ஒரு வாழ்வினுடைய தரத்தை உயர்த்துகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைச்சிட்டே இருக்கிறார். இந்த அருமையான வேளையில் சிந்திச்சு பாருங்கள், கழுகுகள் போல் எழுந்து உயரை பறக்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காருங்க, உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியாக மாறுங்க. திருமுழுக்கு வாங்கின பிறகு உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவம் என்ன? ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எப்படி சில அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் பேசுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பேசுங்க. ஆண்டவருடைய காரியம் பிள்ளைகளை கண்டிப்பாக தொடும், அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியாக மாறுவாங்க. நீங்கள் வைத்திருக்கிற அந்த நெருப்பு, ஆவிக்குரிய நெருப்பு, ஃபயர்னு சொல்லுவோம், அது என்னென்ன அடுத்தவர்களை பற்றி எரிய வைக்கணும். நீங்கள் உலகத்தரமான நெருப்பு வச்சுருந்தீங்கன்னா அது உலகத்தரமாக எரிய வைக்கும். நீங்கள் ஓடி வெறுமையை கண்டது போல் பிள்ளைகளும் ஓடி வெறுமையை காண போகிறாங்க. இந்த உடல் இச்சைக்குரிய உடல், அந்த இச்சைக்குரிய உடல் ஆவிக்குரிய உடலாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படலைன்னா நம்மளுடைய நிறைவு காண முடியாத ஒரு அடையாளமாக மாறி போயிடும். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல அடையாளமாய் காட்டுறாரு. பாருங்கள், இதோ அந்த மனுஷன் தொழுநோய் கண்டவன், பாருங்கள் எந்த வேதனையில் கிடக்கிறான். அந்த மனுஷனை கடவுள் தொட்டு சுகப்படுத்துகிறாரு. அப்போ அவரை தொட்டவர் நம்மளை தொடாமல் போயிடுவாரா? அப்போ ஆண்டவர் நம்மளை தொட்டிருக்கிறாரு, பல முறை தொட்டிருக்கிறாரு. நமக்கு தான் தெரியல, உட்காந்து யோசிச்சு பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை தொட்டாரு. நீங்கள் வாயை திறந்து ஆண்டவர் சொல்கிறாரு, போய் குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்து. அப்போ நோய் நீங்கிறதுக்கு போய் கட்டளையை அந்த குருவிடம் காட்டும்போது குரு கேட்பார்ல, என்னப்பா செஞ்ச, தொழுநோயாக இருந்த நீ சரியாயிட்டே, நீ என்ன பண்ணின, என்ன நடந்தது உனக்கு? அப்போ சொல்லுவாங்க, இந்த இயேசு என்னை தொட்டார். இதுதான் அவர் வாயிலிருந்து வரப்போகிற சாட்சியம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து அவர் அனுப்புகிறாரு. பாருங்களேன், அவர் ஊர் ஊராக போய் நீ சொல்லணும்னு சொல்லலை, நீ சாட்சியாய் மாறு. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கி நமக்கும் வருகிறது. நாம் எந்தெந்த இடத்துல சாட்சியாய் மாறி இருக்கிறோம்? நம்ம வாயில் நிறைய பேசுகிறோம், அந்த பேசுகிறதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்ம மகிழ்ச்சிக்காக, பணத்துக்காக, வயிற்றுக்காக, நம்மளுடைய உலக சுகத்துக்காக நிறைய பேசுகிறோம். இதில் எத்தனை முறை ஆண்டவருடைய மகிமைக்காக பேசுகிறோம்? உங்களுடைய வார்த்தை எத்தனை முறை ஆண்டவருடைய மகிமைக்கான வார்த்தையாக வந்து விழுந்திருக்குது? இதை கடவுள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சிந்தித்து பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவர் கல்வாரி மலையில் சாட்சியாய் மாறினார். வார்த்தைகள் அங்கே பெரிதாக இல்லை, செயல். இதோ ஆண்டவர் நம்மை செயல்பட அழைக்கிறார், அதே சமயம் அவர் உதவி செய்கிறார். அந்த செயல்படுத்தலில் நீ வெற்றி அடைகிற போது அதை நீ வாயை திறந்து சாட்சியாக சொல்லு. அப்பொழுது கடவுள் மாற்றி உருகிற போது இதோ நீங்களும் அந்த கல்வாரி மலையில் கடவுளுடைய சாட்சியத்திற்கு இணையான சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம்தான் கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற உணவு. இதுதான் ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காணிக்கை. இதுதான் தூய உகந்த உயிருள்ள காணிக்கை என்று வேதம் சொல்கிறது. இந்த காணிக்கையை கொடுத்து அந்த மூன்று அரசர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திய பொழுது கொடுத்த காணிக்கைகளை விட உயர்ந்த காணிக்கையாக இருக்கப் போகிற இந்த காணிக்கைகள் கடவுளுக்கு உகந்தது என்பதை அறிந்து செயல்படுவோம், ஓடுவோம், வெற்றி பெறுவோம். ஆமென்.